கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். செல்வ பெருக்கினால் முன்னேறி கொண்டிருப்பவனின் இதயம் இறைவனின் நெருக்கத்தை விட்டு பின்னோக்கியே செல்லும். இறைவன் உன்னை உயர்த்தாதவரை நீ காணும் உயர்வுகளெல்லாம் உதிர்கின்ற பூக்களே. பணம் ஒரு பலம், அந்த பலத்தால் பிறரை தாங்கு, அப்போது பணத்துடன் பண்பையும் சம்பாதிப்பாய். குற்றம் கூறுகிறவர்களை என்ன செய்வதென்றல்ல, முதலில் குற்றம் இல்லாதிருக்க என்ன செய்வது என்று பார். எல்லாவற்றையும் தனக்காகவே வைத்துக் கொள்ளுகிறவனுக்காக இறைவன் எதையுமே வைத்திருக்கவில்லை. நல்லதை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் நல்லதை செய்திருந்தால் உலகத்தில் இத்தனை தீயவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். நற்குணம் இல்லாதவனை விட இல்லாத குணத்தை இருப்பது போல காண்பிப்பவன் பெரிய பாவி. முதலீடு செய்ய தைரியம் இல்லையேல் லாபம் இல்லை. இழக்க இயலாவிட்டால் இறைவனின் மேன்மை கிடைப்பதில்லை.
அதே தேதியே நாடே ஓடியே
இயேசுவின் அன்பை சுவைப்பவர் அவ்வன்பை பிறருக்கு கொடுப்பவராக மாறுகிறார். அடுத்தடுத்து ரெண்டு பேரை திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் கூறுகிறார், ஒருவன் என்னை காலுக்கு செருப்பாக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தான், மற்றவன் என்னை தோளுக்கு போர்வையாக்கி வீசி எறிந்தான். இரண்டு பேரும் என்னிடத்தில் எலும்பை தேடினர், இதயத்தை தேடியவர் எவரும் இல்லை. சில வேளைகளில் எமது அன்பு தன்னலமிக்க அன்பு, சந்தர்ப்பவாத அன்பு, பிறரை பயன்படுத்தும் அன்பாக உள்ளது. பிறரை பயன்படுத்தும் போது நாம் பயனற்றவர்களாய் போய்விடுகிறோம். கிறிஸ்துவின் அன்பு தம்மையே பிறருக்காக கையளிக்கும் தியாகமிக்க அன்பு. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என யோவான் 15:13 திருவசனத்தில் யோவான் கூறுகிறார். அன்பின் உச்சக்கட்டம் உயிர் தியாகம். அன்னை திரேசா கூறினார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், எனவே நான் மற்றவரை அன்பு செய்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை சுவைப்பவர் அவ்வன்பை பிறருக்கு கொடுப்பவராக மாறுகிறார். நீங்கள் இயேசுவா? கால் ஊனமுற்ற ஒருவர் ஒரு புகை வண்டியில் ஏற முயற்சி எடுத்த போது அவர் கால் இடறி கீழே விழ அவர் பையில் இருந்த பொருட்கள் சிதறின. ஒருவர் அவர் மேல் பரிவு கொண்டு அவரை தூக்கிவிட்டு சிறிய பொருட்களை சேர்த்து பையில் போட்டு அவரை புகை வண்டியில் ஏற்றிவிட்டு அவரிடம் பணமும் கொடுத்தார். கால் ஊனமுற்றவர் தம் கண்களில் நீர் மல்க அவரை பார்த்து, நீங்கள் இயேசுவா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் இயேசு அல்ல, ஆனால் இயேசுவின் சீடர் என்றார். பரிசுத்த யோவான் கூறுகிறார், பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். கிறிஸ்துவின் அன்பு தன்னலத்தால் புறையோடி கிடந்த சமுதாயத்தை அழித்து புதியதோர் அன்பு சமுதாயத்தை தோற்றுவித்தது. புதிய வானகமும் புதிய வையகமும் மலர வேண்டுமென்றால் அதை அன்பு புரட்சியால் மட்டுமே கொண்டு வர முடியும். தன்னலமற்ற அன்பு ஒன்றால் மட்டுமே அனைத்தையும் புதியன ஆக்க முடியும். இயேசு சுமைகளை சுமப்பவர். ஒரு கிராமவாசி ஒரு பெரிய காய்கறி கூடையை தமது தலைமேல் வைத்துக் கொண்டு சந்தைக்கு போய்க் கொண்டிருந்தார். அவ்வழியே லாரியோட்டி சென்ற ஓட்டுநர் அக்கிராமவாசியை தமது லாரியில் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அக்கிராமவாசி லாரியில் ஏறினாலும் தலைமேல் காய்கறி கூடையை சுமந்து கொண்டே இருந்தார். கூடையை கீழே இறக்கி வைக்குமாறு லாரி ஓட்டினர் அவரை கேட்டதற்கு அவர், என் சுமையை நான் தானே சுமக்க வேண்டும் என்றார். தமது சுமையை இறக்கி வைக்க அவருக்கு மனமில்லை. இன்று நம்மில் பலர் தேவையற்ற சுமைகளை சுமந்து நொந்து நூலாகி போகிறோம். இயேசு நமது சுமைகளை சுமப்பவர். இருப்பினும் எம்மால் எமது சுமைகளை அவரிடம் இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கிறோம். யார் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை சுவைக்கிறாரோ அவரால் தனது சுமைகளை அவரிடம் கொடுத்துவிட முடிகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என இயேசு கூறியும் அவரிடம் சுமைகளை இறக்கி வைக்க தெரியாமல் தமது சுமைகளை தாமே சுமந்து கொண்டு அலையும் உள்ளங்கள் பல.
தாசரே, இத்தரணியை அன்பு
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, எமது சபக்கூட்டங்கள் மொன்றியலிலும் நடைபெறுகின்றன. மொன்றியலில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149985 9 8 5 9 2 6. வான்றாணியர்கள் 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானங்களை கேட்டு அனுதினமும் இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 4 1 6 6 2 8 5 9 4 5 4 1 6 6 2 8 5 9 4 5. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6 4 7 8 7 6 2 7 3 4 எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.wanbra.com. வான்பரா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது இறை தியானம். பிற இனத்தவரைப் போல் செபிக்காதீர்கள். இத்தியானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு புற இனத்தவரை போல் செபிக்காதீர்கள். புற இனத்தவரை போல் செபிக்காதீர்கள். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி நூல் 6 வசனங்கள் 7-8 வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய சீடர்கள் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது இயேசு இவைகளை சொல்லுகிறார். அவர் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி ஜெபம் செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதிலே ஒன்றுதான், வெளிவேடக்காரரை போல நீங்கள் ஜெபம் செய்யாதீர்கள் என்று. அதை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். இரண்டாவது, புற இனத்தவரை போல நீங்கள் ஜெபம் செய்யாதீர்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் அவருடைய சீடர்களுக்கு. யூத மரபின்படி ஒரு குருவனிடத்தில் இருந்துதான் சீடர்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ளுவார்கள். குருதான் சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த அடிப்படையிலே இயேசுவின் சீடர்கள் அவருடைய குருவாகிய இயேசுவினிடத்திலே ஜெபம் செய்ய கற்றுத்தரும்படி கேட்டுக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இயேசு கற்றுக் கொடுக்கிறார். புற இனத்தவரை போல் ஜெபம் பண்ணாதீர்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், புற இனத்தவர்கள் எப்படி ஜெபம் செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். புற இனத்தவரை போலவே யூத மரபிலும் ஜெபங்களை செய்திருக்கிறார்கள். யூத ராபிமார்கள், மத குருக்கள், வேத அறிஞர்கள்தான் யூத மக்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் அவர்களே ஜெபத்தை சொல்லுகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே இயேசு அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்த பொழுது அவர்களுடைய ஜெபத்திலே வெளிவிடத்தை கண்டார். அவர்களுடைய ஜெபம் அர்த்தமற்றதா இருப்பதை அவர் கண்டார். ஆகவே தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அப்படியாக அல்லாமல் சரியான ஒரு ஜெப முறையை கற்றுக் கொடுக்கிறார். அவை புற இனத்தவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்றால், முதலாவது அவர்கள் தங்களுடைய பல கடவுள்களுடைய பெயர்களை பட்டியலாக எழுதி வைத்துவிட்டு ஒவ்வொரு கடவுளுடைய பெயர்களையும் சொல்லி 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 அவர்கள் மன்றாடுவார்கள். என்னால் புற இனத்தவர்கள் என்றால் பல கடவுள் வணக்கம் உள்ளவர்கள். அவர்கள் பல கடவுள்கள் அவர்களுக்கு இருப்பதனால் ஒவ்வொரு கடவுளுடைய பெயரையும் பட்டியலாக எழுதி வைத்துவிட்டு ஒவ்வொரு கடவுளை பெயரை சொல்லி சொல்லி அவர்கள் வந்து சத்தமாய் மன்றாடுவார்கள். இரண்டாவது, அவர்கள் ஒரு 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 விண்ணப்பத்தை தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பதனாலே அவர்களுடைய கடவுள் சில நேரம் அந்த விண்ணப்பத்தை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் புற இன மக்கள் மத்தியில் இருந்தது. ஒரு ஒரு வேண்டுதலை ஒருக்கா சொல்லிவிட்டால் சில நேரம் அது கடவுளுக்கு கேட்காமல் போய்விடும். அதனாலே ஒரு வேண்டுதலை தொடர்ந்து பலமுறை சத்தமாக சொல்லும் பொழுதுதான் அது கடவுளுக்கு கேட்கும் என்ற ஒரு நம்பிக்கை புற இன மக்கள் மத்தியில் இருந்தது. ஏனென்றால் புற இன மக்கள் தங்களுடைய கடவுளை பற்றி நினைக்கும் பொழுது அவர்களுக்கு சில சிந்தனைகள் இருந்தது. சில அவர்களுடைய கடவுளை பற்றி அவர்கள் அறிந்திருந்த விதங்கள் சிலது இருந்தது. அதாவது சில நேரத்தில் அவர்களுடைய கடவுள் தூக்கமாயிருப்பார்கள். ஆகவே நாங்கள் சத்தமாக சொல்லும் பொழுது அல்லது தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லும் பொழுதுதான் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவார்கள் என்று சொல்லி எண்ணினார்கள். இன்னும் சில கடவுள்கள் தங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே நாங்கள் மன்றாடும் பொழுது அதை பற்றி அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய காதலை கேட்காது. ஆகவே தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருந்தால்தான் அந்த பயணமாகிக் கொண்டிருக்கிற கடவுளுடைய காதலை அது விழும் என்ற நம்பி எண்ணம் எல்லாம் புற இன மக்கள் மத்தியில் இருந்தது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், எங்களுடைய கடவுள் புற இன மக்களுடைய கடவுள்கள் போல் அல்ல. நம்முடைய கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும் கடவுள், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் தெய்வம். அதனாலே புற இனத்தாரை போல நீங்கள் பிதற்றிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை பற்றி ஒன்றையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கடவுளுக்கு கேட்காதோ என்று நீங்கள் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜெபம் எல்லாமே உங்கள் ஆண்டவர் கேட்கிறார். அதனாலே ஜெபத்தை கேட்கிற கடவுள் என்ற மன நிலையோடு நீங்கள் மன்றாட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், மத்தேயு 6:8 நீங்கள் அவர்களைப் போல, அதாவது புற இனத்தவரை போல இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். நம்முடைய கடவுள் நாம் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறாராம். எவ்வளவு கோடி கோடி நன்றி நம் ஆண்டவருக்கு நாம் சொல்ல வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள், புற இனத்தவர்களுடைய எண்ணத்திற்கும் எங்களுடைய எண்ணத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்பாரோ என்று சொல்லி தவிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறாராம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபம் செய்வதால் தான் அது நமக்கு கிடைக்கிறது என்று கூட அர்த்தமல்ல. ஜெபம் இறைவனோடு ஒரு உறவை நமக்கு வளர்ப்பதற்காக இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்யும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் காண முடிகிறது, அதை அடைய முடிகிறது. அவ்வளவுதான், நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு கடவுள் நம் முன்னாலேயே வைத்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்யாமல் இருக்கும் பொழுது அதை நம்மால் காண முடியாமல் இருக்கிறது, அதை நம்மால் அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது.
ஆனால் நாம் ஜபம் செய்யும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் காண முடிகிறது. அது நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஜபம் வந்து நமக்கு முன்னால் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறதுதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜபம் ஆகும். ஆகவே புறையினத்தவரை போல நாம் ஜபம் பண்ணாமல் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தது போல நாம் ஜபம் செய்வோம். சரி, வேதாகமத்திலே பாருங்கள், புறையினத்தவருடைய ஜபத்தை பற்றி ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அல்லது ஒன்று அரசராகமம் 18 அதிகாரத்திலே வசனங்கள் 26 நாம் வாசிக்கலாம். அங்கு எலியாவும் பாகால் தெய்வங்களுக்கு மத்தியில் நடந்த, பாகால் தெய்வங்களை வணங்குகிற பொய் தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவம். ஒன்று அரசராகவும் 18:26. அவ்வாறு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில்தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிப்பிடத்தை சுற்றி ஆடலாயினர். பாருங்கள், பாகால் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஒரு பதிலும் வரவில்லை. இப்பொழுது ஆட்டம் ஆடுகிறார்கள், ஆடியாவது கடவுள் கேட்பாரா அப்படி என்று சொல்லி. 27 நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம், ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம். பார்த்துக்கலாம், அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. அவர்களுடைய கடவுள் என்னவோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார், அதனாலே நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர்களை கேட்காமல் போய்விடும் என்று. அல்லது ஒதுக்குப்புறம் போய்கொண்டிருக்கலாம், பார்த்துக்கலாம், அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கள் போய்கொண்டிருக்கலாம். அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அவன் விழித்தள வேண்டி இருக்கும் என்றார் என்று சொல்லி எலியா இந்த பாகால் தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கேலி செய்கிறான். 18:28. எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர், தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்துக் கொண்டனர். இதெல்லாம் புறையினத்தவர்களுடைய பழக்கம். கத்தி கடவுளை கூப்பிட்டார்கள், பதில் கேட்கவில்லை என்ற உடனே அவர்கள் ஆட்டம் ஆடுகிறார்கள். அதற்கு பின்பு உடலை எல்லாம் கீறி கிழித்து இரத்தம் பெறும்படி செய்கிறார்கள். ஏனென்றால் சில நேரம் அவர்களுடைய கடவுள் அவருடைய இரத்தத்தை விரும்பலாம் என்ற எண்ணம் எல்லாம் புறையின மக்கள் மத்தியில் இருந்தது.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். கத்தோலிக்க புதுவாழ்வாள் நச்சீடி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீடி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-595. 416-628-595. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நேர்கள் இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிற வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளங்கள் மூலம் கேட்க முடியும். எமது இணையதளங்கள் தமிழ் குட் நியூஸ் டாட் காம் அல்லது www.vanpara.com. பிற இனத்தவரை போல் செபிக்காதீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
ஆனால் அதுக்கு பின்பு நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், இந்த எலியாவினுடைய நேரம் வரும் பொழுது, எலியா இப்படி மன்றாடும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். ஒன்று அரசராகமம் 18 அல்லது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 37 பாருங்கள். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும், இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். எலியா வந்து இப்பொழுது அப்படியாய் கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றி செய்தது. அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கலாம், எலியா மன்றாடிய உடனே என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உடனே ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்ததாம். ஆம், அப்படிப்பட்டவர்தான் நம்முடைய கடவுள். நாமும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது உடனே நமக்காக ஆண்டவரிடத்தில் இருந்து பதில் வருகிறது, வல்லமை வருகிறது, விடுதலை வருகிறது என்றால் அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் நாம். நம்முடைய வானக தந்தை உடனடியாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, 18:39 பாருங்கள். இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்பர விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றார்களாம். பார்த்தீர்களா, அங்கிருந்து எல்லாரும் கடவுளுடைய மகிமையை கண்டார்கள். ஆம், இன்றைக்கும் அதே கடவுள் அப்படியே நம்மத்திலே செயலாற்றுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்மத்திலே இறங்கி வருகிறது. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமையை மற்றவர்கள் காண்பார்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் காண்பார்கள், நம்முடைய வீட்டிலே உள்ளவர்கள் காண்பார்கள், நம்முடைய நண்பர்கள், உறவுகள், சமூகம் எல்லாம் காணும்படி கடவுள் வழி நடத்துவார். ஏனென்றால் நம்முடைய ஜெபத்திற்கு இறைவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே புற இனத்தவரை போல நீங்கள் மன்றாடாதீர்கள், மாறாக உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார் என்ற உணர்வோடு மன்றாடுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்துட்டார் அல்லவா. அதை நாம் சரியாய் புரிந்து அதன்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். முதலாவது நாம் இதிலே கற்றுக்கொள்வோம் அன்பானவர்களே, நாம் பல கடவுள்களை வணங்குகிற மக்கள் அல்ல. நம்முடைய கடவுள் ஒரே கடவுள். நாம் திருத்துவம் என்று சொன்னாலும் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, அதாவது தந்தை, மகன், தூய ஆவி என்று நம்முடைய கடவுளை திருத்துவமாக மூன்றாக நாம் சொன்னாலும் மூவரும் ஒரே கடவுள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஒரே கடவுளுடைய மக்கள். நாம் நமக்கு படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், திருமணத்துக்கு ஒரு கடவுள், பிள்ளை செல்வத்துக்கு ஒரு கடவுள், பயிர் வளர்றதுக்கு ஒரு கடவுள், வீட்டிலே சமாதானம் இருப்பதற்கு ஒரு கடவுள், வீட்டிலே கண்ணுறு படாமல் இருப்பதற்கு ஒரு கடவுள். அப்படி அல்ல, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடவுள். அந்த ஒரே கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பணம் வேண்டுமா, நமக்கு சமாதானம் வேண்டுமா, நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேண்டுமா, நம்முடைய இருள் அகன்று போக வேண்டுமா, நம்முடைய சாபங்கள் நீங்க வேண்டுமா, நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள் நீங்கி செழிப்பு உண்டாக வேண்டுமா, எல்லாவற்றையும் நம்முடைய ஒரே கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரே கடவுளை நோக்கியே நாம் மன்றாட கற்றுக்கொள்வோம். அதில் அதிகமாக நாம் வளர வேண்டும். இரண்டாவது பாருங்கள், என்ன வாசிக்கிறோம் என்றால் மத்தேயு நற்செய்தி நூலிலே 6:8 6:8, நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், நீங்கள் கேட்பதற்கு முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லிக் கொடுத்ததிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் பாருங்கள். நம்முடைய கடவுள் இரண்டாவது நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்திருக்கிறாராம். அதனால்தான் மத்தேயு 6:31 வாசிக்கிறோம், ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள், ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். பார்த்திருக்கலாம், இதை ஏற்கனவே முதல் ஒருமுறை நான் சொல்லியிருக்கிறேன். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ள வேண்டாம், புற இனத்தவர்கள்தான் அதெல்லாம் தேடுவார்கள் என்றால் புற இனத்தவர்களுக்கு தெரியாது எங்களுக்கு வேண்டியது எங்கிருந்து கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. நம்முடைய கடவுள் நமக்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே அவர் அறிந்திருக்கிறார். உணவா உடையா வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருப்பதனால் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்து அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே மத்தேயு 6:33 பாருங்கள். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை தேடுகிறவர்களாக மாற்றப்படும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படுகிறதாம். ஆகவே இந்த சுபத்திலே புற இனத்தவரை போல நாம் செபிக்காமல், மாறாக நம்முடைய கடவுள் நம்முடைய சுபத்தை கேட்கிறவர் என்ற உணர்வோடு நாம் செபிக்க கற்றுக்கொள்ளுவோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். பல மக்கள் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தேவைகளுக்காக என்ன செய்யலாம் என்றே வாழ்நாள் முழுவதையும் அதுக்காகவே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நாம் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இன்றைக்கு பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு பல தேவைகள் இருக்கிறது. இப்படி பல தேவைகள் இருக்கும் பொழுது அந்த தேவைகளை எல்லாம் எப்படி பூர்த்தி செய்யலாம் என்று அதற்காகவே முழு நேரத்தையும் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சில மக்கள் 2 வேளை 3 வேளை என்று முழு நேரத்தையும் வேலையிலேயே ஓய்வே இல்லாமல் செலவிடுகிறார்கள். இன்னும் சில மக்கள் பல பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விதமான முயற்சிகளை செய்து மனமுடைந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நமக்கு இந்த தியானத்தின் வழியாக நல்ல விடயத்தை தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்முடைய ஊழியத்துக்கு என்ன தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை, எல்லாவற்றையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்து அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப அதை நாம் எல்லாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்றால் ஜபத்தினாலே, ஜபத்திலே நாம் வளருவதனாலே. ஜபத்திலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஜபத்திலே பல விடயங்கள் இருந்தாலும் ஜபம் என்பது மிக முக்கியமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு நேரத்தை செலவழித்து நாம் பணம் சம்பாதிக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். பணம் நமக்கு தேவை, நன்றாய் வேலை செய்ய வேண்டும், நாம் முன்னேறுவதற்கு எனக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம்தான் நமக்கு வேண்டியதை சரியான நேரத்திலே நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. நமக்கு என்னென்ன எப்பொழுது தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் எப்படி அடைந்து கொள்ள முடிகிறது என்றால் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் எல்லாம் கடவுள் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணாமல் அதை அடைந்து கொள்வதற்காக பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருந்தாலும் சில நேரத்தில் அவைகளை நாம் காண முடியாமல் போய்விடும். மாறாக நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு முன்னால் இறைவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது. அதனாலே வேலை செய்யக்கூடாது என்ற அர்த்தமல்ல, நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய நேரங்களை எல்லாம் சரியாக பயனுள்ள முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஜெபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெப வாழ்க்கையை நாம் சரியாக நெறிப்படுத்தி அதை உருவாக்கி கொண்டு வரும் பொழுது அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அதனதன் காலத்திலே வேண்டிய எல்லாவற்றையும் நாம் காணும்படி செய்து நீர்க்கால் நரிகளை நடப்பெற்ற மரத்தைப் போல நாம் செழிப்பா இருந்து வளர்ந்து தகுந்த காலத்திலே கனி கொடுத்து இலை உதிரா மரத்தைப் போல நாம் இருக்கும்படி ஜெபம் நம்மை வழி நடத்தும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புற இனத்தவரை போல நீங்கள் பிதற்ற வேண்டாம். உங்கள் தேவைகள் என்னவென்று உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற அன்பு தெய்வமே, எங்கள் ஜெபங்களை நீர் எப்பொழுதும் கேட்பவராயிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் முன்கூட்டியே அறிந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையுமே நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனேயே நீர் அக்கினியாக அந்த பதிலை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உம்முடைய திருக்கரங்களிலேயே அர்ப்பணித்து நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கும் கடவுள். ஆகவே இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்த கரங்களால் ஆசீர்வதித்து இவர்களுடைய மனதில என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தந்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் விடுதலைக்காக, தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக, தங்களுடைய வாழ்க்கையின் மன சமாதானத்துக்காக, அல்லது உடல் சுகத்துக்காக, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக மன்றாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரம் தாம் இவர்களுக்கு வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில இவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வரங்களுக்காக, வல்லமைக்காக உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கலாம். இதோ உம்முடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை இவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. இன்னும் இவர்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இவர்களை கிடைக்காமல் பல தடைகளை இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எல்லா தடைகளும் நீங்கி இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945 உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
சிஸ்டர், சிஸ்டர்,
யாரது?
நான் தாங்க பக்கத்து விட்டு சேகருங்க.
சேகரா, என்ன சேக?
ஒண்ணு இல்லைங்க, இந்த பக்கத்து ஜங்ஷன்ல ஒரு விபத்துங்க.
விபத்தா?
ஆமாங்க சிஸ்டர், வேகமா ஒரு கார் வந்து ஒருத்தரை இடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா அவரை காப்பாற்ற முடியும்.
நான் டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன்
சிஸ்டர். ரொம்ப அடிபட்டு இருக்காங்க சிஸ்டர், காலு தலையிலாம் ரத்தமா ஒழுகுது.
அப்படியா? சரி வாங்க அடிப்பட்ட ஆளை பாப்போம். ஆமா அடிப்பட்ட ஆள் யாரு
சிஸ்டர்? அந்த ஆள் யாருன்னு தெரியாதுங்க, ஆனா இங்க பார்த்த மாதிரி தெரியல.
மோதிரம் கார் யாருது?
அதுவும் தெரியாதுங்க, வண்டி நிறுத்தாம போயிட்டான்.
சரி நம்பரையாவது நோட் பண்ணீங்களா?
இப்ப இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் நம்பர் மனசு வைக்கிற மாதிரியா இருக்கு சிஸ்டர்.
பரவாயில்ல சிஸ்டர், தலையில கையில அடிபட்டதெல்லாம் ஓரளவுக்கு புண்ணு ஆறி இருக்கு. ஆனா இந்த வலது கால வலி மட்டும்
குறைவே இல்லையா? பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், இந்த இன்ஜெக்ஷன் மூணு வேலையும் கொடுக்கறோம். எலும்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால சரியாவதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சிகிச்சை முறையில சரி பண்ண முடியாதது ஏதாவது உண்டா? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன
சரிங்க சிஸ்டர்?
ஆமா இங்க அட்மிட் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, சொந்தம் பந்தம் உறவினர்கள் அப்படின்னு யாரையுமே காணுமே.
அப்படி யாராவது இருந்தா தானே வர்றதுக்கு?
அப்பா அம்மா சகோதரர்கள்
இல்ல. பாப்பா ஒரு லாரி டிரைவரா இருந்தார், நான் பிறந்த ஆறாவது வயசுலயே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். கொஞ்ச நாள்லயே அம்மா வேற ஒரு ஆளோட சேர்ந்துட்டாங்க. அந்த ஆளை என்ன வாப்பான்னு கூப்பிட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தாங்க முடியாம இருந்தப்போ என் கால் போன போக்கிலே நான் புறப்பட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, பல பல இடங்கள், பல பல வேலைகள், பல பல சோதனைகள். இப்போ இந்த ஆஸ்பத்திரியில உங்க உதவியில.
என்ன இது, என்ன தம்பி இது, சின்ன குழந்தை மாதிரி கவலைப்பட்டா காயம் ஆறாது. புரியுதா? யாருமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு, அவரு பாத்துப்பாரு. எல்லாம் சரியாகி பெரிய உத்தியோகம் கிடைச்சி நீ பெரிய ஆளாக போற, அப்ப இந்த ஏழைய மறக்காம இருந்தா சரி.
அக்கா மறக்கிறதா? உங்களையா? முடியுமாக்கா, ரோட்ல அடிபட்டு சாக கிடந்தப்ப தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சு சாப்பாடு போட்டு டிரெஸ் மருந்து எல்லாம் வாங்கி தந்து என்ன உடன் பிறந்தவனை போல பாத்துக்கிறீங்க. உங்களை மறந்தா நான் மனுஷனே இல்லை. அன்பு பாசம் இதோட ஆழத்தை தெரிஞ்சுகிட்டதே உங்ககிட்ட இருந்தாக்கா.
சரி சரி, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, ஒரு மணிக்கெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு கேரியர்ல இருக்கிற சாப்பாடை சாப்பிடு, அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போடு, அதுக்குள்ள நான் வந்துடுவேன்.
நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
இதெல்லாம் ஒரு கஷ்டமா? மனுஷனுக்கு மனுஷன் உதவணும், அதுவும் ஒருவன் அவதிப்படும் போது அன்பும் ஆதரவும் காட்டி உதவ வேண்டும் என்று வேத புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன்.
இல்லக்கா, உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோபக்காரன்னு காத்தரின் சிஸ்டர் சொன்னாங்க.
அதுக்கு என்ன?
இல்ல எனக்கு இப்படி எல்லாம் உதவி செய்யறது அவருக்கு தெரிஞ்சா?
தெரியட்டுமே, இப்படி நல்ல காரியம் செஞ்சதுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், போதுமா?
இருந்தாலும் என்னால உங்களுக்கு
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்பு நல்லா வரணும்னு கடவுளை வேண்டிக்க, வரட்டுமா?
இந்த உலகத்துல இப்படி நல்லவங்களும் இருக்காங்கன்னு இப்பத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே அந்த அக்காவுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கணும்.
என்ன ஷீலா, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? என்ன, நான் இங்க நடத்துறது இலவச ஆஸ்பத்திரியில. நான் டாக்டர் ஆகிறதுக்கு லட்சக்கணக்கா செலவு பண்ணியிருக்கேன், இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு கோடி கோடியா செலவு பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல. மாச கடைசியில பணம் கொடுத்த எல்லாரும் வந்து கை நீட்டும் போது நான் எடுத்து தரணுமே 1000 10000 எப்படி நான் சமாளிக்கிறது? இதையெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
தெரியாம இல்ல சார்.
அப்படி இருந்தமா ரோட்ல கிடைக்கிற அனாதைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து இலவச வைத்தியம் பாக்குறீங்க?
அவன் அனாதை தான், இருந்தாலும் மனுஷன் தானே, கடவுளோட படைப்பு தானே.
கடவுளோட படைப்புனா கடவுள் பார்த்து பாருமா, இங்க ஏன் தூக்கிட்டு வந்த? நான் சொல்றேன், நாளைக்கு அந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணியாகணும். அந்த பெட்டை நான் வேற பேஷண்ட்டுக்கு புக் பண்ணிட்டேன்.
டாக்டர் கொஞ்சம் தயவு பண்ணுங்க, அந்த ஆளால நடக்க முடியாது சார், ஒரு வாரத்துக்குள்ள சரியாயிடும். அதுக்குள்ள
முடியாதுன்னு சொன்னல,
இப்பவே கணக்கு 10,000 மேல ஆயிருச்சு. அந்த பணத்தை எனக்கு யார் கொடுப்பாங்க
சார்? இருக்கிறவங்க கிட்ட இல்லாத ட்ரீட்மெண்ட் சொல்லி எவ்வளவோ ஏமாத்தி வாங்குறோம். அதுல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏழைகளுக்காக
என்ன எனக்கு நியாயம் சொல்லி தர்றியா? பார், நல்லா கேட்டுக்க. இந்த ஆஸ்பத்திரி நான் நடத்துறது பணத்துக்காகத்தான். எஸ், ஐ வாண்ட் மணி.
சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், ஏன் சம்பள பணத்தை எடுத்துக்கங்க. எப்போ எந்த கணக்கு முடியுதோ அந்த மிச்சத்தை கொடுங்க.
வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்
சார். இது மனிதத்தன்மை. மனிதத்தன்மை சிறிதளவாவது உள்ள உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். நாளைக்கே நான் சலீமை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்.
சிஸ்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு யாருமே இல்லாத ஒருத்தருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல.
அந்த ஆள் எனக்கு யாரும் இல்ல, உண்மைதான். இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நடக்க முடியாது, தானாகவே எதுவும் செய்ய முடியாத நிலைமை. ஒரு அநாத இப்படிப்பட்ட நிலையில அவர் ரோட்ல தூக்கிப்பட என்னால முடியாது சார்.
என்ன செய்ய போறீங்க?
அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. உங்களுக்கு ஆஸ்பத்திரி பில் கிளியர் பண்ணா போதும் இல்லையா? பணங்கிற சாத்தான் குடியிருக்கிற உங்க மனசுல மனுஷனுக்கோ மனித தன்மைக்கோ நல்லதுக்கோ இடமில்ல சார். எஸ் தட் இஸ் ட்ரூ, இதுதான் கரெக்ட். நீங்களா? வாங்க வாங்க.
என்ன எதிர்பார்க்கலையா?
அது இல்லங்க, சொல்லிட்டு போனதுக்கும் முன்னாடியே வந்துட்டீங்களே. அதான்
போன வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான் வந்துட்டேன்.
ரொம்ப நல்லதா போச்சு. உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு.
என்னது?
நீங்க டூர் போன அன்னைக்கு பக்கத்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
சலீம் என்ற வாலிபர் மீது கார் மோதியது. நீ அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் உதவியும் செஞ்ச. டாக்டர் பணம் கட்டப்போ உன் சம்பளத்தை எடுத்துக்கேன்னு சொன்ன. அப்புறம் அந்த ஆளை நம்ம வீட்டு கூட்டி வந்து தங்க வச்சிருக்க. இதான விஷயம்.
இதெல்லாம் நீங்க எப்படி?
இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் சொன்னாங்க. உன் ஃப்ரெண்டு காதரின்.
எங்க பாத்தீங்க?
பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்.
என்னங்க, நான் செஞ்சது தப்பா?
இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியமும் மனித தன்மையும் இருக்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு மனுஷனோட கஷ்டத்துல உதவும் போதுதான் நான் உண்மையிலே கடவுள் பக்தியுள்ளரா இருக்கிறோம்.
அப்பா, இப்பதாங்க எனக்கு ஆறுதலாச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா?
எதுக்கு?
நீங்க திட்ட போறீங்களேன்னு தான்.
அப்போ நீ என்ன பற்றி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்படி ஒரு பயமே உனக்கு இனிமே வேண்டாம். மேலும் இப்படி நல்ல செயல்கள் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நமக்கு இருக்கிறத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது கடவுள் நமக்கு அதிகமாகவே கொடுப்பார்.
சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் இதேதாங்க சொல்லிருந்தாங்க.
அப்ப அதுவே செய். ஆமா, எங்கே அந்த ஆளு?
பின்னாடி ரூம்ல படுத்திருக்கான். பாத்து பேசுறீங்களா?
வேண்டாம், படுத்து தூங்கிருப்பான், காலையில பேசிக்கலாம்.
இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. எண்ணத்தை அன்பால் வளர விடு, உன் இதயத்தை மேலும் பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் wanpura.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
எண்ணத்து
காதை அன்பால் வளர விடு, உன் இதயத்தை மேலும் உயர விடு,
இதயத்தை மேலும் உயர விடு,
இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு,
நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
இருப்பதில் கொஞ்சம் எடுத்துக்கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு.